பீபா நேர்களை இந்த நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். மார்ச் ஏப்ரல் வரப்போகுது, எக்ஸாமும் வரப்போகுது. எக்ஸாம்னாலே எழுத போகிறவங்களுக்கும் ஒரு டென்ஷன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். இது இல்லாமல் இருக்கிற நாளில் நம் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கிறதுலேயும் சரி, நம்முடைய மனதளவிலும் உடல் அளவிலும் சரி, நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும், இதை தான் நம்ம இந்த நாளில் பேச இருக்கிறோம். இதனை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள திருமதி ஞானமணி ஃப்ராங்க்லின், பிரின்சிபல், குட்வில் கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் காம்போசிட் பியூசி காலேஜ் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். ஃபீபா வானொலி சார்பாகவும் ஃபீபா நேர்கள் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேடம்.
வணக்கம். வணக்கம்.
ஒவ்வொரு ஆண்டும் எத்தனையோ மாணவர்களை வந்து நீங்கள் வந்து பயிற்றுவித்து, அவர்களை தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தி, தேர்வு எழுத வைத்து, தேர்ச்சி பெற வைத்து, அவர்களை வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னத பணியில் இருக்கிறீங்க. எங்களோடு கூட இணைந்திருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாகவே உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்?
ஓகே. ஞானமணி ஃப்ராங்க்லின். என்னோட நான் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சாத்தாங்குளத்தில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன். அப்புறம் பிஎஸ்சி படித்தது வந்து நார்த் மர்காசிஸ் காலேஜ். அப்புறம் எம்எஸ்சி ஆதிக்கனார் காலேஜ் திருச்செந்தூர். பிஎட் வந்து சென்னை யூனிவர்சிட்டியில் பண்ணேன். நான் வந்து இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ஒரு 29 வருஷமாக நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பிரின்சிபல் ஆனது லாஸ்ட் 5 இயர்ஸ். கிட்டத்தட்ட எவ்ரி இயர் நாங்கள் ஒரு எப்படியும் ஒரு 150 to 200 சில்ட்ரனை நாங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். கடவுளுடைய பெரிதான கிருபையினால எங்கள் ஸ்கூல் நல்லா பண்ணிகிட்டு இருக்குது. நான் வேலை பார்க்குறது குட்வில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பெங்களூர். இது வந்து ஒரு 170 இயர்ஸ் ஓல்டு ஸ்கூல். மிஷினரினால் உருவாக்கப்பட்ட ஸ்கூல். ஒரு பெண்கள் படிக்கிற ஒரு ஸ்கூல் இது. இதில் நாங்கள் கடவுளுடைய கிருபையினால் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். கடவுள் எங்களை வழிநடத்தி வராரு. நிறைய கிறிஸ்டின்ஸ் பிள்ளைங்களை விட முஸ்லீம் பிள்ளைங்க, ஹிந்து பிள்ளைங்க நிறைய பேர் நம்ம ஸ்கூலில் படிப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் கடவுளை பற்றியும் சொல்லி எங்களால் முடிஞ்சதை நாங்களோட டீச் பண்ணி இந்த பிள்ளைங்களை நல்லா வழிநடத்திட்டு வரோம். கடவுளுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுனால நாங்கள் அதை ஐ குட் டூ இட் வெல். இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ.
ரொம்ப சந்தோஷம். அடுத்தது 10th 12th. அப்போ எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே ஃபைனல் எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான நேரம். கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மாதங்களாக பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. கடந்த காலங்களிலே பிள்ளைகள் செய்திருக்கிற இந்த ஆயத்தத்தோட அடிப்படையில் அவங்கள நம்ம எப்படி வகைப்படுத்தலாம்?
ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸாக நாங்கள் வந்து ஒரு டீச்சர்ஸாக நாங்கள் பிரின்ஸ்பல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுவோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே வராது. இப்போது டுவர்ட்ஸ் இப்போ ஜான்வரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களை 3 வகையாக பிரிப்போம் நாங்கள். ஒன்று வந்து வெல் ப்ரிப்பேர்ட் சில்ட்ரன், அடுத்தது வந்து ஆவரேஜ்னு சொல்லுவோம், அதுக்கடுத்தது நாட் ப்ரிப்பேர்டுன்னு சொல்லுவோம். இந்த வெல் ப்ரிப்பேர்ட் சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இயர் அகடமிக் இயர்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வீட்லேயும் கிடைக்கும், இங்கே டீச்சர்ஸும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவங்களாவே ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு முதல்ல இருந்தே அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிள்ளைங்க இந்த ஜனவரியில் வரும்போது, ஜனவரி மந்த் வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோடு இருப்பாங்க. அவங்க வெல் ப்ரிப்பேர்ட், அவங்க வந்து எதுக்கும் பேனிக் ஆக மாட்டாங்க. அவங்க இந்த லெவலில் ஒரு 90% அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை அவங்க வெல் ப்ரிப்பேர்டுன்னு வச்சிருவோம். அடுத்தது ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் பசங்க வந்து தே ஆர் நாட் வெல் ப்ரிப்பேர்ட், நாட் ப்ரிப்பேர்ட் ஆல்சோ. அவங்களுக்கு நடுவில் இருப்பாங்க. அவங்க வந்து they were not able to do anything very very excellent avum panna mudiyadhu, avanga low nu solla mudiyadhu, andha mari category. Adutha vandu not prepared. Indha not prepared person neenga pathinga avangalukku most of the time la avangalukku veetla vandu nalla support irukadhu, nalla support kedaikadhu, veetla nalla motivation irukadhu, nalla padichavanga iruka maatanga. Adanal andha pillaigalukku eppadi avangala channelize pannittu varradhungiradhu avangalukku theriyadhu. Adanal avanga vandu oru not prepared agada oru nilamaila irupanga. இந்த மாதிரி நாங்கள் 3 கேட்டகரியாக பிரித்து தான் பிள்ளைங்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம். ஸோ ஜனவரி வந்தோடனே இந்த மாதிரி 3 கேட்டகரியாக நாங்களே பிரிச்சிடுவோம். குறிச்சிட்டு அது ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் வேற ஒரு டீச்சர் ட்ரெயின் பண்ணுவாங்க, இன்னொரு செட் இன்னொரு டீச்சர் ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த நான் ப்ரிப்பேர்ட் சில்ட்ரனுக்கு அடுத்த வகையை வேற வேற மாதிரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வேற மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவோம் பிள்ளைங்களை.
ஓகே, அதாவது இந்த கேட்டகரியில வந்து அவங்களை எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்க இந்த மூணு கேட்டகரி பிள்ளைங்க?
யா, இந்த நான் ப்ரிப்பேர்ட் சில்ட்ரனு தான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படின்னா அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு கிராஃப் இருக்கும், ஒரு ரெண்டு தியரம் இருக்கும், ஒரு ரெண்டு ஜாமெட்ரி இருக்கும். அந்த கொஸ்டின்ஸும் நாங்கள் முதல்ல அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம், நல்லா தரோவாக ட்ரெயின் பண்ணுவோம். அதுலேயே உங்களுக்கு ஒரு 20-25 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின், டூ மார்க் கொஸ்டின் அதை மாதிரி மட்டும்தான் அந்த நான் ப்ரிப்பேர்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணி விடுவோம். அவங்க ஒரு 50-60 மார்க் வர வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் தட் தே வில் டூ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பேசிக் கிடைச்சிடும், அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு பிப்ரவரியிலேருந்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஜனவரி வந்து ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் இந்த நான் ப்ரிப்பேர்ட் சில்ட்ரன்ஸ். அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுப்போம், இல்லை யூ கேன் டூ இட். ஒரு இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு லெட்டர் ரைட்டிங், அல்லது ஒரு ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஒரு டிராயிங், அப்புறம் சயின்ஸ்னா ஒரு டிராயிங். இந்த மாதிரி அந்த கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க படித்த உடனே அவங்களுக்கு சொல்லிடுவோம், பாரு யூஆர் ரெடி ஃபார் 30 மார்க், யூஆர் ரெடி ஃபார் 40 மார்க் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்போம் அவங்களுக்கு. அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை தரும், ஓகே நான் முடியும், என்னால் படி, என்னால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு கேட்டகரிஸ்க்கு கொண்டு வந்துடுவோம். இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம்.
The number you have dialed is currently busy. Please.
அப்போ ஒவ்வொரு கட்ட மக்களையும் நம்ம வந்து பார்த்தோம். முதல் கட்டம் வந்து வெல் ப்ரிப்பேர்டு சில்ட்ரன், அடுத்தது வந்து ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்க, அடுத்தது வந்து ப்ரிப்பேரே பண்ணாத சில்ட்ரன். ஸோ இந்த
இந்த ஆவரேஜ் பசங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் ஒரு அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு நல்லா ஒரு அச்சீவ் ஆயிருக்கிற யாராவது நாங்கள் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவோம். நாங்கள் மேபி இட் கேன் பி ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் ஓல்ட் ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது எங்களோட ஸ்கூல்ல இருந்தே பாஸ் அவுட் ஆகி போய் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற அவங்களெல்லாம் நாங்கள் இது பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்போம், அவங்க சொல்லுவோம். நாங்கள் இந்த ப்ரிப்பேர்டு பசங்க வந்து ரொம்பவே நல்ல ஒரு அச்சீவர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில இருந்தே நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், பிளஸ் த டீச்சர்ஸ் வில் அது அவங்களுக்கு நல்ல ஒரு வேற மாதிரி ஒரு க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு நல்ல அந்த 100% வர்றதுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுப்போம். தட் வில் டெஃபினெட்லி பிரிங் தி சில்ட்ரன் டு கம் டு த நெக்ஸ்ட் லெவல்.
ஓகே, அதாவது மூணு கட்டமாக பிரிக்கிறீங்க, வெல் ப்ரிப்பேர்ட் சில்ட்ரன், அடுத்தது அவரேஜாக ப்ரிப்பேர், அடுத்தது வந்து அன்ப்ரிப்பேர்ட், இன்னும் தயாராக. ஸோ இவங்களை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் சில கொஷின் வந்தே ஆகும். ஸோ அந்த பாட்டை நல்லா படிக்க வச்சாலே அவங்க வந்து நிச்சயமாக ஓரளவு நல்ல ஒரு பாஸ் மார்க் எடுத்து இன்னும் சில முயற்சினால இன்னும் கூட நல்ல அந்த எக்ஸாம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நீங்க அவங்களுக்கு ஊட்டுறீங்க. இது அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நிச்சயம் நம்புறோம். நேர்களுக்கும் இது வந்து கண்டிப்பா இந்த காரியம் வந்து உதவியா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மூணு வகையா நீங்க பிரிச்சிடுறீங்க. இப்போ பெற்றோருக்குமே தெரியும், பெற்றோருக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும். ஆமாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கும் தங்களுடைய பிள்ளைங்க பற்றி, அவங்கள எப்படி படிக்கிறாங்க இது எல்லாமே தெரியும், எப்படி படிக்க அவங்களால முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதன் அடிப்படையில் வந்து இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு ரிசல்ட் அல்லது ஒரு கோல் அவங்க எப்படி வச்சு படிக்கலாம்?
இப்போ நாங்கள் பிடிஏ மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சுருவோம். டென்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சோடனே ஓரளவுக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் யார் வந்து இந்த இந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால. நாங்கள் வந்து பிடிஏ மீட்டிங் கண்ட்ரோல்ஸாக அடிக்கடி கூப்பிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டில் சுச்சுவேஷன் என்னங்கிறது ஓரளவுக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இப்போது இந்த நான் வெல் ப்ரிப்பேர்டு பிள்ளைங்களுக்கு நாங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, பிகாஸ் தே ஆர் தே கெட் லாட் ஆஃப் மோட்டிவேஷன் ஹவுஸ் ஆல்சோ. இந்த சுற்றி இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட அப்புறம் ஈவினிங் டைம்ல நாங்க கொஞ்ச நேரம் அவங்களை உட்கார வைப்போம், ஒரு 1 hour 2 hours எக்ஸ்ட்ரா டைம் நாங்க உட்கார வைப்போம் அவங்கள. அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தனியா ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டினை மட்டும் நாங்க படிக்க வைப்போம் பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட. ஏன்னா அந்த பசங்களுக்கு வீட்டுல அவ்வளவு ஒரு நல்ல வசதிகள் கிடைக்காது, வசதி வாய்ப்பு இருக்காது, தனி ரூம் இருக்காது, அவங்களுடைய ஹால்ல உட்காந்து படிக்கணுமா இருக்கும், அந்த மாதிரி அந்த பசங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை ஸ்கூல்லயே நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். ஒரு ரூம்ல வச்சு அவங்கள வந்து ஒரு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு ஒரு 4-5 டீச்சர்ஸ் உட்காந்து நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம். அதனால அந்த கொஸ்டின படிக்கிறதுனால அந்த பிள்ளைங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அவங்களுடைய லக்கு வந்து வேற இருக்கும், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களோட லக்கு நிச்சயமா வேற மாதிரி இருக்கும். ஸோ
கண்டிப்பா
ஸோ ஒருத்தர் வந்து எப்படி ஒரு நியாயமான ஒரு லக்கை வந்து அவங்களுக்கு நிர்ணயிச்சு அவங்க வந்து படிக்கலாம்?
இப்போ அப்படி பார்க்கும்போது எல்லா பிள்ளைங்களுக்குமே ஒரு ஒரு லட்சியம் வாழ்க்கையில இருந்தே இருக்கும். அது யாரா இருக்கட்டும், நமக்கு வந்து யாரையோ ஒரு பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம், அல்லது அவங்களுக்கே ஒரு 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 இது மேல ஆசை இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு லட்சியம் இருந்தே இருக்கும். அந்த லட்சியத்தை எதிர நோக்கி நம்ம எப்படி அடைய வைக்கணும் அப்படிங்கறத நம்மளோட பொறுப்பு. இதுல வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் அதுல பிளே பண்ணுவாங்க. அதுல அந்த பிள்ளையோட வீக்னஸ் என்ன, அந்த பிள்ளையோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்ல. ஸோ அந்த அந்த பிள்ளையோட ஸ்ட்ரென்த் அதா இருக்கும்போது அது லட்சியம் வேற மாதிரி போச்சுன்னா அது அவளை அச்சீவ் பண்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அவளோட வீக்னஸ் அவளோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சி அவங்களோட லட்சியம் வந்து அந்த ஸ்ட்ரென்த் பக்கம் போற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா கைட் பண்ணி இந்த கோர்ஸ் அவள் எடுத்தா எப்படி அதை அச்சீவ் பண்ண முடியும் அதுங்கிறத முதல்ல ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க தெளிவா புரிய வைக்கணும். பிள்ளைங்களுக்கு அது தெரியாது, அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வேற மாதிரி இருக்கலாம், பிகாஸ் ஏதோ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல வேற ஒரு லட்சியத்துல அவங்களுக்கு போகலாம். ஸோ அதை வந்து கரெக்டா அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட டேலண்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் தே ஹவ் டு ஃபிக்ஸ் த ஃபோக்கஸ் கரெக்டா. அந்த கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு எந்த ஃபோக்கஸ் நம்ம எந்த லட்சியத்தை நம்ம அடையணும்னாலும் கண்டிப்பா ஸ்கூல் ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன லட்சியமா இருக்கட்டும், அது 10th 12th எக்ஸாம்ங்கிறது அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு பேசிக் இதுதான். ஸோ அதை வந்து பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும் முதல்ல. சி மேபி யூ ஆர் கோயிங் டு பி எ லெக்சரரோ அல்லது ஒரு இன்ஜினியரோ என்ன ஆகலாம் லேட்டர், பட் அதுக்கு வந்து பேசிக்கா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாண்டாம நீ மேல ஒரு டெரஸுக்கு போக முடியாது, அதுக்காக நீ இது கண்டிப்பா இது இது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறத அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கணும். நம்ம என்ன லட்சியத்தை அடையணும்னாலும் கண்டிப்பா ஸ்கூல் ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை வந்து அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து த பேரண்ட்ஸ் கேல ரொம்ப, பிகாஸ் 1-to-1 பேசுறது வந்து டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா பேரண்ட்ஸால ரொம்ப நல்லா முடியும். எங்களால ஒரு ஒரு குரூப் ஆஃப் பிள்ளைங்க நாங்க ஹேண்டில் பண்ணும்போது எங்களால மேபி டீச்சர்ஸால கண்டுபிடிக்க முடியாம போகலாம், பட் அந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா தெரியும். அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை சொல்லிட்டேன்னா அவங்க கண்டிப்பா மேல வந்துருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்.
அதாவது அவங்கவுங்களுடைய திறமைகளை பொறுத்து, அதே போல அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, எதுல அவங்க விருப்பமா இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பொறுத்து ஒரு லக்கை நிர்ணயித்து அதுக்கேத்த மாதிரி இப்பல இருந்து எக்ஸாம் சரி அதை ப்ரிப்பேர் பண்ற அந்த டைம்லயும் சரி ஒரு வகையான பதஷ்டம் அழுத்தம் மாணவர்களிடம் இருக்கும், அதனை நம்ம எப்படி வந்து மேற்கொள்ளலாம்?
இப்போ அழுத்தம்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த செகண்ட் கேட்டகரி அண்ட் தேர்ட் கேட்டகரி பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் சொன்னேன்னா அந்த வெல் ப்ரிப்பேர்டு, அந்த பிள்ளைங்க ஓரளவுக்கு ஸ்டடி ஆயிடுவாங்க. பை ஜனவரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியல் பி ஸ்டடி, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த செகண்ட் கேட்டகரி அண்ட் தேர்ட் கேட்டகரி பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க பயங்கரமா. அவங்களுக்கு வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த தேர்ட் கேட்டகரியில இருக்க பசங்கெல்லாம் புக்கை எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு நர்வஸ் ஆயிரும், அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்க வீட்லயும் நல்ல ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ போர்டு எக்ஸாம் எழுத போறேன், நீ இந்த வருஷம் பாஸ் ஆகலன்னா அடுத்த வருஷம் வீட்டுலதான் இருக்கணும், இந்த மாதிரி தோஸ் வேர்ட்ஸ் அவங்களுக்கு பேச பேச அவங்க ஒரு பயம் வந்துடும், ஒரு 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 பயம் வந்துடும். அந்த பயத்தை எடுக்கிறதுக்கு ஒரே வழி, யூ ஷுட் நெவர் டாக் டு தெம் இன் அ நெகட்டிவ் வே. நெகட்டிவ் வேல அவங்கள்ட்ட பேசவே கூடாது. ஓகே பிள்ளைங்க பிள்ளைங்க தே ஆர் டென் டு டூ மிஸ்டேக், பிள்ளைங்கனாலே கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க இந்த நாட்கள்ல இப்ப மெயினா நம்ம பாத்தீங்கன்னா அந்த கொரோனாக்கு பிறகு பிள்ளைங்களோட வாழ்க்கையே பயங்கரமா மாறி இருக்கு. அந்த சோசியல் மீடியாங்கிறது ஒண்ணு அந்த பிள்ளைங்களை ரொம்ப வேற லெவலுக்கு கொண்டுட்டு போயிடுச்சு. நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி கையில நம்ம மொபைல் போனை கொடுத்தோம், அது அது அந்த பிள்ளைங்க கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம பண்ணணும் நம்ம கொடுத்தோம். பட் அது வந்து வேற மாதிரி ஒரு லெவலுக்கு அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடுச்சு. இந்த ஏஜ்ல அவங்க எது தெரிஞ்சுக்க கூடாதோ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நிறைய பசங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கண்டிப்பா பண்ண முடியல. பிகாஸ் அவங்களுக்கு தேவையில்லாத சில சிந்தனைகள், தேவையில்லாத இது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போனதுனால அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த பசங்க என்ன பண்ணணும், நீங்க கண்டிப்பா மோட்டிவேட் தான் பண்ணணும். இந்த வருஷம் இந்த இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசம் அவங்களுக்கு வெறும் மோட்டிவேஷன் தான். எஃபரையும் அந்த பிள்ளைங்க கூட கம்பேர் பண்ணிடாதீங்க. கம்பேர் பண்றது வந்து ஒரு மொத்தமான ஒரு விளைவுகளை தான் எல்லா பிள்ளைங்களுக்குமே கொண்டு வரும். எந்த பிள்ளையுமே ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளைகளோட கம்பேரே பண்ண முடியாது. நமக்கே யாரையாவது நம்ம கூட கம்பேர் பண்ணி நம்ம நீங்க அவங்க நல்லா பண்றாங்கன்னு சொன்னா நமக்கு பிடிக்காது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அடலசன் ஸ்டேஜ்ல இருக்க பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஸோ ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், உன்னால முடியும், உன்னால கண்டிப்பா முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன க்வெஸ்சன் அந்த பிள்ளை படிச்சு நம்ம சொன்னா கூட வெரி குட் பாரு நீ எவ்வளவு நல்லா படிச்சுட்ட, எவ்வளவு நல்லா படிச்சுட்ட பாரு, ஒரு க்வெஸ்சன் பேப்பர் பண்றது கூட அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த அந்த லோ கேட்டகரியில இருக்க அந்த தேர்ட் கேட்டகரியில இருக்க பசங்களுக்கு இப்போ வந்து கடைசியில ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் 1 இருந்து கொண்டு வந்து அந்த பிள்ளை படிக்கல பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது. அது அவங்களால முடியாது. ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஜூன்ல இருந்து நடந்திருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் அந்த ப்ராசஸ் நின்று போச்சு. ஸோ அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல 1 கொஸ்டின் பேப்பரை அவங்க தரோவா படிக்க வச்சிடணும். நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம், 1 கொஸ்டின் பேப்பர் தரோவா படிச்சிடுவோம். அடுத்த 2nd கொஸ்டின் பேப்பர் அவங்க போகும்போது 30% வாட் தே ஹவ் லேர்ன்ட் இன் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படியே அங்கே இருக்கும். அதனால 2 கொஸ்டின் பேப்பர் தரோவா படிச்சுட்டாலே அந்த பிள்ளை பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 3rd and 4th 5th கொஸ்டின் பேப்பர்ல வெறும் 1 மார்க் and 2 மார்க் கொஸ்டின் படிச்சா போதும். ஸோ இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த 3rd கேட்டகரியில இருக்க பிள்ளைங்களுக்கு திருப்பி திருப்பி சொன்னவன் சொல்லணும், உன்னால முடியும், யூ கேன் டூ இட். 1st கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு 1 வீக் ஆகலாம், பரவாயில்ல பரவாயில்ல. அந்த 1 கொஸ்டின் பேப்பர் தரவை படிச்சாலே 30% அப்படியே அங்கே இருக்கும். அதனால 2 கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு பிள்ளைங்க பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதை அவங்களுக்கு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணணும். அவள் ஃபெயில் ஆயிடுவா அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பிள்ளைங்கள இருந்து எடுத்துடணும். இல்லை நீ ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை, பிகாஸ் யூ ஆர் ரெடி ஃபார் 50 மார்க். ஏன்னா அந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்ல, ஒரு கிராஃபோ ஒரு ஒரு டயக்ராம் அல்லது ஒரு மேப்பு அல்லது இந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் போயம் தோஸ் திங்ஸ் வென்ஸ் அ சைல்ட் அதை நான் கரெக்டா படிக்கும் போது அதை மோட்டிவேட் பண்ணிடணும். நம்ம பாரு உன்னால முடிஞ்சுது, உன்னால படிச்சுட்ட அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
நல்லா அழகாக சொன்னீங்க. அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணும். அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் திட்டவோ வேற எந்த நெகட்டிவாக அவங்கள வந்து பேசவோ கூடாது. இந்த நேரத்தில் போக முக்கியமாக வரக்கூடிய அந்த கேள்விகளை அவங்களுக்கு வந்து நல்லா தரவு பண்ணணும். தரவு பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கிடணும் அவங்களால முடியும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, ஒரு மாணவன் வந்து எப்படி தன்னை ஒழுக்கத்தோடு எல்லா காரியங்களையும் செய்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னையே ஒழுங்குபடுத்தி உட்காந்து படிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன?
ஓகே, இது வந்து ஒரு நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் பிள்ளைங்கக்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா எவ்ரிடே அசம்பிளில அந்த பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 1 வீக்காக நான் அதுதான் பேசிட்டு இருக்கேன். எப்படி உங்களை டிசிப்ளின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்கா மாறி இருக்கு இந்த காலத்துல. ஏன்னா நம்ம வந்து படிக்கிற காலத்துல நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல போயிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டே நம்ம சண்டை போட்டோம்னா நெக்ஸ்ட் டே நான் பயந்துட்டேன் அந்த ஃப்ரெண்டை வந்து பார்க்கும்போது எனக்கு பாதி பாதி மறந்துடும். எதுக்காக சண்டை போட்டோன்னு கூட நமக்கு மறந்துடும். பிகாஸ் அவங்களுக்கு பிறகு நம்ம ஸ்கூல்ல விட்டுட்டு போற மெமரி திருப்பி அடுத்த நாள் அவங்களை பார்த்தா தான் ஞாபகம் வரும். இப்போ இந்த கொரோனா டைம்க்கு பிறகு திரும்பவும் நான் அதே தான் சொல்றேன், அந்த மொபைல் போன் வந்து பிள்ளைங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த மொபைல் போனால பயங்கரமா பிள்ளைங்க அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால வீட்டுக்கு போன பிறகு எல்லா பிள்ளைங்க கையிலயும் ஒவ்வொரு மொபைல் இருக்கு. ஸோ இமீடியட்லி என்ன பண்றாங்கன்னா போய் அதை பத்தியே பேசுறாங்க, அதை பத்தியே வீட்டுல இருந்து சேட் பண்றாங்க, பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்றாங்க. ஸோ அவங்களோட அந்த பிஹேவியர் நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்க வரும்போது வேற மாதிரி வருது. கம்ப்ளீட் அந்த அந்த சைல்டு பிஹேவியரே இந்த பிள்ளைங்களுக்கு கிட்ட இல்லை. அதை தான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்றது, நீங்க தயவு செய்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் வந்து இட்ஸ் அ வெரி 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 பேட் திங் ஃபார் த சில்ட்ரன் கண்டிப்பா. ஏன்னா அவங்க சோசியல் மீடியான்னு ஒரு இதுல போயிட்டு தேவையில்லாத யார் கூடய பேசி தேவையில்லாத டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி அவங்க அவங்களோட ஆங்கர் எல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக்கி த நெக்ஸ்ட் டே வேற மாதிரி ஒரு லெவல்ல வந்து இங்க வேற ஃபைட் பண்றாங்க பிள்ளைங்க. ஸோ அதை வந்து நம்ம சொல்லணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சொல்லணும், நீங்க தயவு செய்து பிள்ளைங்களுக்கு மொபைல் கொடுக்காதீங்க. ரெண்டாவது காரியம், பேரண்ட்ஸ் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் இதை நம்ம பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூ கோ சிட் அண்ட் ஸ்டடின்னு அவங்க ரூம்ல விட்டுட்டு இவங்க உட்காந்து மொபைல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது, அல்லது இவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இது வந்து பிள்ளைங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. பிள்ளைங்க வந்து நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைய சொல்லிட்டு அவன் முன்னாடியே நம்ம மொபைல உட்காந்துட்டுனா அந்த பிள்ளைக்கு எப்படி டெம்டேஷன் இல்லாம இருக்கும்? அந்த பிள்ளைய நம்ம டிவி வாட்ச் பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் இது சோசியல் மீடியால இருக்காத அப்படின்னு நம்ம அந்த பிள்ளைய சொல்லும் போது நம்மள இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இது வந்து இந்த டிசிப்ளின் ஆஃப் மொபைல் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், தோஸ் திங்ஸ் அப்படியே அந்த பிள்ளைங்களை ட்ராப் பண்ணி வச்சிருக்கு. அது வந்து சிலந்தி வேலை மாதிரி பிள்ளைங்களை கட்டி வச்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த மொபைல் இல்லாம 1 hour கூட நம்ம அவங்களால இருக்க முடியல. நாங்க வந்து ஒரு சில நேரம் அந்த மொபைல் கொண்டு வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கொண்டு வந்து நாங்க பிடிச்சோம்னா அப்படி இந்த வே தே க்ரை, ஏதோ என்னதே இழந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதுல இருந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து மொபைல்ல மஸ்ட்ல வரணும். சோசியல் மீடியால இருந்து பிள்ளைங்க வெளியே வரணும். அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப வேணும். இப்போ வந்து எல்லா குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில நம்மளோட குடும்பத்திலயும் ஒரு 5-6 பசங்க இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போடுவோம், அதனால அடுத்த நாள் நமக்கு அது அவங்க திருப்பி பேசுவாங்க, நம்ம பேசுவோம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் அப்படியே நம்ம வீணும். எப்படி அதை ஓவர் கம் பண்றதுன்னு நமக்கு தெரியும். இப்போ உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளை அல்லது 2 பசங்க இருக்கிறதுனால அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அவங்களெல்லாம் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு 2 சொட்டு கண்ணீர் வடிச்சா போதும் பேரண்ட்ஸ் எழுதுறாங்க. ஸோ இந்த சில்ட்ரன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது அவங்கள செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரணும்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் மஸ்ட் சப்போர்ட். அவங்க முன்னாடி மொபைல் இல்லை, அவங்க முன்னாடி வாட்ச் பண்றது, இதெல்லாம் இந்த 3 மாசத்துக்கு விட்டு இந்த சோசியல் மீடியாவினால இந்த பிள்ளைங்களுக்கு வர்ற கஷ்டங்களையும் அது எப்படி அந்த அவங்களோட டைமை கில் பண்றதுங்கிறதையும் சொல்லி கொடுத்து அவங்களும் கொஞ்சம் முன்மாதிரியா இருந்தா பிள்ளைங்க கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அது ஒண்ணு. இரண்டாவது அந்த சாப்பாடு டைம், அந்த தூங்குற டைம், அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் இருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னு பிள்ளைங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போது கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ் கேட்ட பிள்ளைங்க கேட்டு அது டிசிப்ளின்ல வருவாங்க, படிப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
அதாவது அழகா சொன்னீங்க, இந்த கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து சோசியல் மீடியா இதில் வந்து தங்களை டிசிப்ளினாக வைக்கணும். அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் இதிலிருந்து தங்களை வந்து இந்த ஒரு 3 மாசத்தில் வந்து ஒரு செப்பரேட் பண்ணி பிள்ளைங்களோட இருந்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த இருக்கிற இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் இதில் வந்து பிள்ளைங்க வந்து எப்படி தங்களுடைய காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும்? காலம் பொண்ணானதும்பாங்க, பொண்ணை கூட வாங்கிடலாம், ஆனால் திரும்ப போன அந்த காலத்தை வந்து வாங்க முடியாது. ஸோ இந்த இருக்கிறத வந்து எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி அதை வந்து நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்?
ஆமா, இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதை சொன்ன பழையபடி சொன்ன அதே பாயிண்ட் தான். அந்த மொபைலுங்கிறது அவங்க கையில இருந்து தூக்கிட்டாலே, அவங்க நல்ல விதமா சொல்லி அவங்கள தூக்கிட்டாலே அதோட அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல கான்சன்ட்ரேட் வந்துடும். அதாவது நீங்க ஃபோர்ஸ் பண்ணி தூக்குனீங்கன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. அதை நீங்க அவங்க கிட்ட பேசணும், இந்த மொபைல் வந்து உன்னையோட டைமை எப்படி கில் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துப்போங்கிறது கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு 10 minutes நான் மொபைல் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிள்ளை கேட்டுச்சுன்னா அவங்க கையில இவங்க நீங்க இப்போ மொபைல் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அந்த பிள்ளையால 1 hour முன்னாடி அந்த போனை கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்க மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணி அங்கிருந்து இங்கிருந்து வந்து இதை பார்த்து அதை பார்த்து அப்படிதான் போகும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அந்த மொபைல் வந்து அவளோட டைமை கில் பண்ணுதுங்கிறத கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவளே ரியலைஸ் பண்ணணும், அந்த பொண்ணும் அந்த பையனும் ரியலைஸ் பண்ணணும், ஓகே உண்மையிலுமே இந்த மொபைல் ஃபோன் என்னோட டைம் எல்லாம் கில் பண்ணிடுது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களே ஒரு 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 கமிட்மெண்ட் மாதிரி, என்ன நான் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஐ வில் நாட் டச் த ஃபோன் அப்படின்ட்டு அவங்க கையில் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ அந்த டைம் டேபிள், இவங்க எப்படி டைமை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டேபிள் ஒன்று அவங்க போட்டுக்கலாம். அந்த மொபைல் போயிட்டதுனால இட் இஸ் ஈஸி, ஓகே இந்த டைம் நான் இது பண்ணணும். இப்போ ஒரு ஒரு பிள்ளைங்களும் ஒரு ஒரு மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு. சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லெசன் படித்தாங்கன்னா அதை படிக்க படிக்க அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவாங்க. அந்த பசங்க ஈஸியாக மறக்கவே மாட்டாங்க. சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்துட்டு எந்த டைமிங்ல அவங்களுக்கு வந்து நல்லா படிக்க முடியுமோ அந்த சப்ஜெக்ட், அந்த டைம்ல எந்த சப்ஜெக்ட் அவங்க கஷ்டமா இருக்கோ அதை படிப்பாங்க. அதே மாதிரி அவங்களே அவங்க டிசைன் பண்ணணும், அவங்களோட டைமிங்கும் அவங்களோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் சப்ஜெக்ட் ரெண்டையும் கரெக்டா பார்த்து எந்த டைம்ல அவங்க வீக்கஸ்ட் சப்ஜெக்டை கான்சென்ட் பண்ண முடியும் அதை வந்து அந்த டைம்ல படிக்கணும். பிளஸ் அவங்க அந்த அந்த சப்ஜெக்டுக்கு கொஞ்சம் லாங்கர் டைம் கொடுத்து அதை கொஞ்சம் படிக்கணும். அப்படி படிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அது பண்ணலாம். ஸோ அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் கரெக்டா இருக்கணும், அவங்களோட ஸ்டடி டைம் கரெக்டா இருக்கணும், அவங்களோட ரிலாக்ஸிங் டைம் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தாலும் தே வில் டெஃபினெட்லி அச்சீவ் தியர் கோல்.
அதாவது நேரத்தை வந்து கரெக்டாக பிரயோஜனப்படுத்தணும். எப்போ நல்ல மூட் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ வந்து கஷ்டமாக இருக்கிற பாடத்தெல்லாம் அந்த டைமில் வந்து படித்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எந்த சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு எந்த பாடம் எந்த லெசன்லாம் ஈஸியாக வருமோ அதெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கக்கூடிய டைமில் வந்து படித்தா அவங்களால ஈஸியாக அதை வந்து கோப்பப் பண்ணி அவங்களால அதை வந்து மனசில் வந்து வைக்க முடியும். ஸோ அதை வச்சு பார்த்துக்கணும். அதே போல் கரெக்டான பிரேக்கு, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பிரேக்கு, கரெக்டாக தூக்கம், அதே போல் நல்ல சாப்பாடு, கரெக்டான ஒரு சாப்பாடு. ஸோ இதெல்லாமே மேனேஜ் பண்ணி நம்ம வந்து டைம் ஷெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது இந்த கற்றுக்கொள்ளும் முறைகள், அதாவது ஸ்டடிஸ் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லேர்னிங் ஸ்டைல்ஸ், கற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக கற்றுக்கொள்வாங்க, அப்போ தான் அவங்களுடைய மனதில் அது வந்து நல்லா பதியும்.
நிறைய பசங்க வந்து லாங்குவேஜ்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப கர்நாடகால உங்களுக்கு 3 லாங்குவேஜஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ். மோஸ்ட் ஆஃப் தம் இங்கிலீஷ் வில் பி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் வந்து அவங்க மதர் டங்கா இருக்கலாம், அல்லது கம்பல்சரி கனடா அல்லது ஹிந்தி இப்படி இருக்கலாம். இவங்க வந்து இந்த பசங்க லாங்குவேஜ்ல ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து தேமஸ்தி தரோ இந்த போயம், லெட்டரேட்டிங் அந்த எஸ்ஏ, இது வந்து சில கீவேர்டு இருக்கும், சில கீவேர்டு இருக்கும். இது ஒரு லெட்டரேட்டிங் பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஃப்ரம் எழுதணும், அப்புறம் ஒரு பாடி, அப்புறம் தி லாஸ்ட் பார்ட். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும். ஸோ த சைல்ட் மஸ்ட் நோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லெட்டர். அந்த லெட்டர் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க ஈஸியாக அந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சாலே அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதேமாதிரி போயம், போயமும் எல்லாமே மெமரைஸ் வராது. அது 4-5 கொஸ்டின் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் எந்த போயம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதை வந்து கரெக்டாக படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த லெட்டரேட்டிங் போயம் அது வந்து கரெக்டா படிச்சுட்டாங்கன்னா மற்றது ஓரளவுக்கு ஈஸியா வந்துடும். அதே மாதிரி நீங்க லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து அடிக்கடி பண்ணணும். நீங்க எவ்வளவுக்குள்ள எழுதி எழுதி பாக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள நீங்க பெட்டர் ஆவீங்க. அதாவது லாங்குவேஜ்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஸ்டெப் மறந்துடுவாங்க. பசங்க வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அப்படியே ஒரு ஸ்டெப்பா நம்ம எழுதுறதே அவங்களுக்கு நல்லா புரியும். அதே இது அவங்க கையில பென்னு கொடுத்து நீ இந்த சம்மர் சால்வ் பண்ணுன்னு அவங்களால பண்ண முடியாது, அந்த ஸ்டெப் வந்து அவங்க மறந்துடுவாங்க. அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணணும்னா மேத்தமெட்டிக்ஸ்லாம் அவங்களுக்கு எழுதி 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 பார்க்கணும். ஒரு சம்மெல்லாம் 2 தடவை 3 தடவை எழுதுனா தேர்ட் டைம் அந்த சம்ம பார்த்தாலே ஓகே திஸ் இஸ் த ஸ்டெப், திஸ் இஸ் த சம், திஸ் இஸ் த ஸ்டெப் அப்படியே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, அப்படி படிக்கலாம். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே நான் சொன்ன மாதிரி சில கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருந்தே இருக்கணும். பிகாஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து 4 பேட்டர்னா நாங்க 4 கேட்டகரி படிப்போம். அதாவது ஒரு நாலேஜ் கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில். இந்த மாதிரி 4 வெரைட்டியா நாங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 4க்கும் நாங்க கொடுக்கணும். அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் வந்து 30% இருக்கணும், நாலேஜ் கொஸ்டின் வந்து 30% இருக்கணும், ஸ்கில் ஒரு 20, அடுத்தது இது அப்ளிகேஷன் கொஸ்டின் 30. அப்படி வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதுபடிதான் நாங்க அது கண்டிப்பா நாங்க அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஸ்கில் கொஸ்டின் நான் சொல்றது வந்து வெறும் டிராயிங், அதுதான் நான் கோர்ஸ் சப்ஜெக்ட்ல சொன்னேன். நான் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கண்டிப்பா 2 கிராஃப் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சாலே பிள்ளை 20 மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்ல பாருங்க, கண்டிப்பா ஒரு மேப் இருக்கும், மேப் இருந்தே இருக்கும், ஜியோகிரபில ஒரு டயக்ராம் இருக்கும், அதை பார்த்தா ஒரு 10 மார்க் வாங்கிடலாம். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுலயுமே டிராயிங் வரும், அது ஒரு 20% கண்டிப்பா வந்துடும். இந்த மாதிரி ஸ்கில் கொஸ்டின்ல சில பசங்க டிராயிங் அது ஈஸியா அடிச்சு போயிடுவாங்க. சில பிள்ளைங்களோட அப்ளிகேஷன் நாலேஜ், அந்த அவங்க இன்டெலிஜென்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அப்ளை பண்றது ஈஸியா அப்ளை பண்ணுவாங்க. அந்த பர்சன் அப்ளிகேஷன் கொஸ்டின் நல்லா பண்ணுவாங்க. சிலர் ஈஸியா கிராஸ் பண்ற பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியா சொல்லி வந்த பிள்ளை வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நல்லா வருதா, யூ கான்சன்ட்ரேட் இன் திஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அதை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலே அவங்க கிளீனா பாஸ் ஆயிடலாம். அதுல பாஸ் ஆயிடுறதுல கஷ்டமே கிடையாது.
கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நேயர்கள் சார்பாகவும் ஃபீபா வானொலி சார்பாகவும் உங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் அலைபேசி எண் 9480585042. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@fibaonline.org. நன்றி, வணக்கம்.